உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான பதன்சை கருவிகள் பற்றி. இந்நிகழ்ச்சியில் நம்முடன் உரையாற்ற வருகிறார் முனைவர் அமுது செல்வி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கோ அமுது செல்வி, உதவி பேராசிரியர், உணவு பதன்சை பொறியியல் துறை, வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான வேளாண் பதன்சை கருவிகள். நம்மளோட இந்தியாவானது பழங்கள் மற்றும் காய்கறிகளில் உற்பத்தியில் நம்ம இரண்டாவது இடம் வகிக்கின்றோம். ஆனால் உற்பத்தி பண்ண பொருளை பார்த்திங்கன்னா, அறுவடைக்கு பின் ஏற்படும் சேதாரங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா, சரியான போக்குவரத்து வசதியின்மை, பாதுகாப்பு வசதியின்மை போன்றவை ஆகும். பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தி செய்யும் இடத்துலேருந்து விற்பனை செய்யும் இடத்திற்கு சென்று சேர சுமாராக 20-30% வரை சேதமாகிறது. இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து அறுவடைக்கு பின் ஏற்படும் சேதத்தினை சிறந்த முறையில் கையாளுதல் மற்றும் போக்குவரத்து வசதிகளை முன்னேற்றுவதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். மேலும் எளிதில் கெட்டுப்போகக்கூடிய தன்மையுடைய பழங்களை சிறந்த சேமிப்பு உபகரணங்களில் பாதுகாத்து வைப்பதன் மூலம் உற்பத்திக்கு ஏற்ற தரமான பழ வகைகளை விற்பனை சந்தையில் பரவலாக்கம் செய்யலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். தக்காளி விதை பிரித்தெடுக்கும் கருவி. தக்காளியிலிருந்து விதையை பிரித்தெடுக்க ஒரு கருவி வேளாண் பதன்சை பொறியியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூரில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் தக்காளியை உட்செலுத்தும் அமைப்பு, பழத்தை பிரிக்கும் பகுதி, விதை பிரிக்கும் பகுதி, தண்ணீரை செலுத்தும் பகுதி மற்றும் விதை சேகரிக்கும் கலன் உள்ளது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி பழங்கள் பழம் பிழியும் பகுதியில் நன்றாக அழுத்தப்பட்டு விதை பிரித்தெடுக்கப்படுகிறது. விதைகளுடன் கூடிய சதைப்பகுதி விதை பிரித்தெடுக்கும் பகுதியில் பம்பு மூலம் தெளிக்கப்பட்டு நீரினால் விதை மற்றும் விதை வந்து பிரித்தெடுக்கிறோம். விதை தனியாக சதை தனியாக பிரிச்செடுத்துறோம். இக்கருவியின் திறன் மணிக்கு 180 கிலோ பழங்கள் அல்லது 1.8 கிலோ விதைகள் ஆகும். இந்த 1 கிலோ விதையை பிரித்தெடுக்க ஆகும் செலவு ₹10 மட்டுமே. நடைமுறையில் உள்ள முறையில் ஆகும் செலவு 1 கிலோ விதையை பிரித்தெடுக்கிறதுக்கு சுமாராக ₹100 தேவைப்படுகிறது. இதில் 1 கிலோ பழத்திலிருந்து விதையை பிரித்தெடுக்க தேவைப்படும் நீரின் அளவு 1 லிட்டர் ஆகும். இக்கருவியின் விலை ₹45,000 மட்டுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயிலிருந்து நம்ம வந்து விதையை பிரிச்செடுக்கலாம். நன்கு திரண்ட கத்திரிக்காயிலிருந்து விதையை பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு 120 கிலோ கத்திரிக்காய் மற்றும் இதன் விலை பார்த்தீங்கன்னா, அந்த கருவின் விலை ₹45,000. இந்த இயந்திரம் பழம் அரைக்கும் பகுதியையும் விதை பிரித்தெடுக்கும் பகுதியையும் கொண்டது. கத்திரி பழங்கள் அரைக்கும் பகுதியில் உள் செலுத்துவான், பழத்தை அரைக்கும் பகுதி, விதை பிரித்தெடுக்கும் பகுதி, தண்ணீரை மீண்டும் உபயோகிக்கும் அமைப்பு மற்றும் விதை சேகரிக்கும் பகுதி ஆகியவற்றை கொண்டது. அரைக்கும் பகுதியில் சுழலும் திருகு அமைப்பின் மூலம் பழத்தின் சதைப்பகுதி கூழாக்கப்படுகிறது. விதையானது விதை பிரிப்பான் அடியில் வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தில் சேகரிக்கப்படுகிறது. கீழே வரும் தண்ணீர் மீண்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது. சதைப்பகுதி தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. கையால் பிரித்தெடுப்பதை காட்டிலும் பல மடங்கு வேகமானது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, 1 கிலோ எடுக்கிறதுக்கு நமக்கு 3 லிட்டர் தண்ணியே போதுமானது. இது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கத்திரிக்காய் தக்காளி விதை பிரித்தெடும் கருவி. அதே மாதிரி நமக்கு பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேமிக்கும் சில தொழில்நுட்பங்கள் நம்மளோட துறையில் இருக்கு. அது என்னென்ன தொழில்நுட்பங்கள்னு பார்க்க போகிறோம். உணவுப் பொருட்களை சேமிப்பு உபகரணங்களில் அடைப்பதற்கு முன் அல்லது சேமிப்பதற்கு முன் போக்குவரத்து தொலைவு, அவற்றை கையாளும் முறை, சேமிப்பு இடத்தின் காலநிலை வேறுபாடுகள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யும் முறைகள், விற்பனை கூட வசதிகள் ஆகியவற்றை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சேமிப்பு உபகரணங்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஏற்படும் வெளிப்புற தாக்குதலிலிருந்து சேதத்தினை ஏற்படுத்தாதவாறு பாதுகாப்பு தரவல்லதாக இருக்க வேண்டும். நுண்கிருமிகள் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து காக்க வல்லதாகவும், உயிரியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களினால் ஏற்படும் எடை குறைவினை தவிர்ப்பதாகவும் இருக்க வேண்டும். சில டைம் நம்ம சேமித்து வைக்கிறப்ப இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, எடை வந்து குறைஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம் நாட்டில் தற்பொழுது எளிதில் கெட்டுப்போகக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை பாதுகாக்கக்கூடிய சேமிப்பு உபகரணங்கள் சிறந்த அறிவியல் தொழில்நுட்ப முறையில் உருவாக்கப்படவில்லை. சிறந்த சேமிப்பு உபகரணங்களை கண்டறியும் ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் நம்ம கூடையில் வச்சு சேமித்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பயன்படுத்தும் பொழுது நிறைய டேமேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ மூங்கில் கூடைகளை உபயோகப்படுத்துவதால் தூய்மையான முறையில் பழங்களை சேமித்து வைப்பதில்லை. மேலும் கூடைகளில் சேமித்து வைக்கும் பொழுது தேவையான காற்றோட்டமின்மையால் அதிக அளவு சேமிப்பது கடினம். ஆகவே நீண்ட நாட்கள் சேமித்து வைப்பதற்கு பிளாஸ்டிக் தட்டுகள், கூடைகள், பைகள், பாலிப்ரோபலின் பாக்ஸ்னு சொல்லி சொல்லுவோம், அதில் செய்யப்பட்ட பெட்டிகள், மரப்பெட்டிகள் மற்றும் காகித குழினால் நன்கு வடிவமைக்கப்பட்ட பெட்டிகள், தெர்மோகோலினால் செய்யப்பட்ட தட்டுகள் மற்றும் இழுத்தன்மையுள்ள மெல்லிய அட்டைகள் உபயோகப்படுத்துவதே சிறந்ததாகும். ஸோ இப்போ பெருகி வரும் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அறுவடை செய்த உடனே பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேமிப்பு உபகரணங்களில் வைத்து விற்பனை செய்வதற்கு எடுத்துச் செல்ல பல நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய உபகரணங்கள் உள்ளன. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மேடு பள்ளங்களுடன் கூடிய நார் தகடு, கார்கேட்டட் ஃபைபர் பாக்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுல வந்து என்ன, வெயிட் கம்மியா இருக்கும், வலுவானது, சேமித்து வைக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு ஏற்ற வடிவம் அமைப்பு கொண்டது, எளிதில் சேமிச்சு வைக்கலாம். இது வந்து என்னன்னா, நம்மளோட தக்காளிகளுக்கு தனித்தனியா நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். தக்காளி, நம்மளோட கொய்யாப்பழம், ஆரஞ்சு, இந்த மாதிரி பொருட்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறோம்னா இந்த மாதிரி கார்கேட்டட் ஃபைபர் போர்ட்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். இத்தகைய பெட்டிகள் இயற்கையில் கிடைக்கக்கூடிய மரத்துண்டுகள் மற்றும் தொழிற்சாலைகள் தயாரிக்கப்படுகின்ற மரம் சார்ந்த மெல்லிய தகடு போன்ற உபகரணங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இதுல அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பேலட்டைசேஷன் சொல்லி சொல்லுவோம், பேல பெட்டிகள்னு சொல்லி சொல்லுவோம். எல்லா வளரும் நாடுகளிலும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்ய கூடைகளை பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள். எளிதில் கையாளக்கூடிய வகையில் இத்தகைய கூடைகளின் பயன்கள் பின்வருமாறு உள்ளன. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எளிதில் கையாளக்கூடிய வகையில் இருப்பதால் வேலையால் செலவு குறைவு, போக்குவரத்து செலவு குறைவு, சரக்குகள் சேதாரமாவதை கட்டுப்படுத்தலாம், பழங்கள் காய்கறிகள் சேதாரமாவதை கட்டுப்படுத்தலாம், குறைந்த இடத்தில் அதிக அளவு சேமித்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காற்றோட்டமான சேமிப்பு உபகரணங்களும் இருக்கு, அது என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சேமிப்பு உபகரணங்கள் காற்றோட்டமான வசதியுடையதாக இருந்தால் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் ஈரத்தன்மை குறைபாட்டை கட்டுப்படுத்தலாம். ஈரத்தன்மை குறைபாட்டை கட்டுப்படுத்த காற்றோட்டம் வசதியுடைய அல்லது எளிதில் ஊடுருவ தன்மையுடைய மெல்லிய பிளாஸ்டிக்களை பயன்படுத்தலாம். அதாவது செமி பர்பியமில் பிளாஸ்டிக் ஃபிலிம்னு சொல்லி சொல்லுவோம், அதை நம்ம பயன்படுத்தலாம். இவ்வித உபகரணங்கள் காற்றோட்ட துளைகளின் மூலம் குளிர்காற்று மெதுவாக உட்புகுந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளிலிருந்து வெளியேற்றப்படும் வெப்ப காற்றினால் அழுகுவதை தடுக்கிறது. மேலும் குளிர்பதன அறைகளில் குளிர்காற்றை மிக அழுத்தத்தோடு செலுத்தி பழங்களை பதப்படுத்துவதற்கு இத்தகைய காற்றோட்ட வசதியுடன் கூடிய மெல்லிய பிளாஸ்டிக் தகடுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா, நம்ம சேமிச்சு வைக்கும் பொழுது சில வழிமுறைகளை பயன்படுத்துவோம். அது என்ன வழிமுறைகள்னா, கட்டுப்பாட்டிற்குட்பட்ட வாயு நிலை மற்றும் சீர்திருத்தம் செய்யப்பட்ட வாயு நிலையில் சேமித்தல். பொதுவாக காற்றில் வளிமண்டலத்தில் காற்றுல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 78% இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலாக இருக்கிற கேஸை நம்ம சீர்திருத்தம் செஞ்சு நம்ம சேமித்து வைக்கும் பொழுது நம்மளோட பழங்கள் காய்கறிகள் வந்து கெட்டு போகாமல், அழுகி போகாமல் நம்ம நீண்ட நாள் சேமித்து வைக்கலாம். அதுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, வாயு நிலையில் சீர்திருத்தம் செய்யப்பட்ட சேமிப்பு, மாடிஃபைடு அட்மாஸ்பியரிக் பேக்கேஜின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வாயு நிலையில் உள்ள சேமிப்பு உபகரணங்களுக்கு இடையே வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள் மற்றும் காய்கறிகளை வைத்து காற்று புகாதவாறு அடைத்த பிறகு வாயு நிலையில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. இம்முறையில் பழங்கள் மற்றும் காய்கறிகளிலிருந்து வெளியேற்றப்படும் வெப்ப காற்றிற்கு ஏற்ப வாயு நிலையில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். சேமிப்பு உபகரணத்தில் உட்பகுதியில் வெற்றிடம் உருவாக்குறோம். அந்த வெற்றிடத்துக்கு அப்புறம் நம்ம மாறுதல் செய்யப்பட்ட வாயு நிலையில மாற்றம் செய்யறோம். மற்றொரு துரிதமான தொழில்நுட்ப முறையில் கார்பன் டை ஆக்சைடு அல்லது ஈத்தேல் வாயுனை கவரும் அல்லது உறிஞ்சும் தன்மை கொண்ட பொருட்கள் அந்த சேமிப்பு உபகரணத்திலும் நம்ம பழங்கள் மற்றும் காய்கறிகள் கூட சேர்த்து வச்சிருவோம். இதனை துரித நிலை சேமிப்பு உபகரணங்கள்னு நம்ம சொல்றோம். இது கூட பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு உள்ள செலுத்துறப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட மாடிஃபைட் அட்மாஸ்பியரிக் பேக்கேஜில் வச்சிருக்கிற பொருட்கள் மற்றும் காய்கறியிலேருந்து நம்ம சில ஈரப்பதம் வந்து வெளியேறும், அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கண்ட்ரோல் அட்மாஸ்பியர் ஸ்டோரேஜ்னு சொல்லி சொல்லுவோம், கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட வாயு நிலையில் சேமித்து வைத்தல். சாதாரண வாயு நிலையில் பழங்களை சேமித்து வைப்பது என்பது இம்முறையோடு ஒப்பிடும்போது முற்றிலும் வேறுபட்டதாகும். இம்முறையில் பழங்களை சேமித்து வைக்கும் பொழுது நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்க சேமிப்பு பொருட்களின் தன்மைக்கேற்ப வாயு நிலையில் மாற்றம் செய்யப்படுகிறது. மேலும் சேமிப்பு நாட்களின் போது வாயு நிலையில் மாற்றம் கண்காணிக்கப்பட்டு பழங்களின் தன்மைக்கு ஏற்ப தேவையான அளவு வாயுவின் அடர்த்தியில் மாற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் வாயுவின் நிலையில் கண்காணிப்பதற்கு மிகுந்த தொழில்நுட்பம் கூடிய இயந்திரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இந்நிலையில் சேமித்து வைக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை பெரிய குளிர்பாதன அறைகளில் சேமித்து வைக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக தக்காளியை வந்து குறைந்த அளவு ஆக்சிஜன் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வாயு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி அதில் சேமித்து வைக்கலாம். மாம்பழங்களும் அதே மாதிரி தான் நம்ம சேமித்து வைக்கிறாங்க. இந்த முறையிலையும் சேமித்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காய்கள் மற்றும் பழங்கள் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக நம்ம மாற்றி அதையும் நம்ம விற்பனை செய்யலாம். எடுத்துக்காட்டாக பழரச பானங்கள், பழப்பாகு, பழப்பிசின், கனி உரல், அதாவது ஜாம் ஜெல்லின்னு சொல்லி சொல்கிறோம், அது மாதிரி பண்ணலாம். ஊறுகாய் போடலாம், கேண்டி பண்ணலாம், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். உலர்ந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளாகவும் நம்ம தயாரித்து சேல்ஸ் பண்ணலாம். கெச்சப் தயாரித்து நம்ம சேமித்து வைக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களை துறையை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 99 44 19 87 09. என்னென்ன மெஷின்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னாலும் எங்களோட உணவு பதன்சை பொறியியல் துறையை நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான பதன்சை கருவிகள் என்னென்ன உள்ளன, அவற்றின் பயன்பாடுகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் முனைவர் அமுத செல்வி அவர்கள் விளக்கமாக கூறியுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.